இன்றைய தினம் நம்முடைய சைவ சித்தாந்த ஞானசாஸ்திரத்திலே ஸ்ரீ அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் அருள் செய்துள்ள சிவஞான சத்தியார் சுவக்கத்துக்கு ஸ்ரீ மாதவ சிவஞானிகள் அருள் செய்துள்ள குடிப்புறையினையும் நம்முடைய 16வது பட்டத்து குருமூர்த்திகள் அருள் செய்துள்ள பதவனையும் சிந்திப்பதற்கு திருவருளும் குருவர்களும் கூட்டியுள்ளனர். சிவஞான சத்தியார் உதவிகாரம் பிரமாண ஏதிலே முதல் சூத்திரத்தில் 2வது இடத்திலே நம்முடைய சிந்தனை இருந்து வருகின்றது. அதிலே 2வது இடத்திலே அந்த சூத்திரத்தினுடைய 2வது கூறு என்ன என்றால், முதல் கூறு ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்று ஒழித்திடும் உலகமெல்லாம் வறுமுறை வந்து நின்று போவதும் ஆதலாலே தருபவன் ஒருவன் வேண்டும் என்பது. இதன் மூலம் அவயப்பகுப்புடைய உலகம் முத்தொழிற்படுவது என்றும், ஆகையால் அது முதற் காரணத்தில் உள்பொருளாய் இருப்பது என்றும், அது ஒரு நிமித்த காரணாலே தோற்றுவிக்கப்படுவது என்றும் நன்கு நிலைநாட்டப்பட்டது. இது 2வது கூறு என்னவென்றால், தான் முதல் என்று அடுத்தால் கூட வருகின்றது. அதனை 3வது கூறாக வைத்து 3வது இடத்திலே விளக்குவார். 2வது கூறு அதனை அடுத்து வரக்கூடிய ஈருமாகி மறுவிடும் அனாதிமுத்த சித்தூரு மன்னின்றே என்பது. இதை வந்து உரை சொல்லும் பொழுது சுவாமிகள் கூறினார்கள், ஈருமாகியே அனாதிமுத்த சித்திருவாய் மன்னினின்று மறுவிடும் என்று சொன்னார்கள். ஈருமாகியே சங்கார காரணமே, அதாவது அடித்தல் தொழிலை செய்கின்ற தலைவனே, அனாதிமுத்த சித்திருவாய் மன்னினின்று, அதாவது அனாதியே பாசங்கள் நீங்கி தேவையோடு விளங்கக்கூடிய பரம்பொருளாய் மன்னினின்று நிலை பெற்று நின்று மறுவிடும். மறுவிடும் என்பதை மறுவ வித்திடும் என்று கொள்ள வேண்டும். இந்த உலகத்தை மீளவும் தோற்றுவித்திடும். ஆகவே அந்த கூரை தான் 2வது அதிகாரமாக வைத்துள்ளார்கள். அதையும் 3 பிரிவாக கொடுத்துள்ளார். எப்படி என்று சொன்னால், மண்ணினின்று மறுவிடும் என்றும், ஈருமாகி மறுவிடும் என்றும், அனாதிமுத்த சித்திருவாய் மறுவிடும் என்றும் 3 கூறுகள். சூத்திரத்தினுடைய 2வது கூறே 3 கூறுகளாக பிரிக்கப்பட்டு அந்த 3 கூறுகளுமே 2வது அதிகாரத்திலே விவாதிக்கப்படுகின்றன. மண்ணினின்று மறுவிடும் என்பதிலே சிவபெருமான் நிறைவற்று நின்று இந்த உலகத்தை மீளவும் தோற்றுவிப்பான் என்ற கருத்து உணர்த்தப்பட்டது. அதிலே ஒரு தடை எழுப்பப்பட்டது. அந்த தடைக்கு விடை கூறும் முகமாக மண்ணினின்று மறுவிடும், நிலைபற்று நின்று இவ்வுலகத்தை மீள தோற்றுவிப்பான் என்ற கருத்து வலியுறுத்தப்பட்டது. என்ன தடை எழுப்பினார்கள் என்றால், மண்ணிலிருந்து கடாதிகளை எல்லாம் குணர்கின்ற குடாரன் அந்த மண்ணையே ஆதாரமாக கொண்டு நின்று கொண்டுதான் தொழில் செய்கின்றான். அதுபோல் மாலையில் நின்றும் பிரபஞ்சங்களை எல்லாம் தோற்றுவிக்கின்ற முதல்வன் எதனை ஆதாரமாக கொண்டு நிற்பான் என்று கேள்வி வரும்பொழுது, காலத்துவம் எப்படி நிராதாரமாக நின்றேன் காரியங்களை நிகழ்த்துகின்றது என்று நீ கொள்கின்றாயோ, அதுபோல தனக்கு ஒரு ஆதாரம் வேண்டியிருந்தி தானே எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக நின்று மண்ணி நின்று நிலைபெற்று நின்று இந்த உலகத்தை மீள மறுவிப்பான், மீளவும் தோற்றுவிப்பான், மண்ணி நின்று மறுவிடும். இப்படியெல்லாம் பெருந்தொழில்கள் செய்வதனாலே குலாரன் தொடர்ந்து பல நேரம் பல மணி நேரம் தொழில் செய்தால் விகாரம் அடைவது போல் முதல்வனும் விகாரம் அடைவானோ என்றால், அவன் வந்து லயம் கோபம் அதிகாரம் போன்ற அவத்தைகளை எல்லாம் எழுதுவதாக தோன்றினாலும் அந்த அவத்தைகளுக்குள்ளே அவன் சிக்கிக் கொண்டு தவிப்பவன் அல்ல. எப்படி என்றால், உயிரானது நனவு கனவு உறக்கம் போன்ற அவத்தைகளை எல்லாம் எழுதுவது போல சிவபெருமானும் உலகத்தை தோற்றுவிக்கும் பொழுது லயம் கோபம் அதிகாரம் போன்ற அவத்தைகளை எழுதுகிறான் என்று நான் சொன்னாலும் கூட அவற்றால் அவன் வந்து சிக்கிக் கொள்ள மாட்டான், துடக்கொள்ள மாட்டான். எப்படி என்றால், ஒரு சமயம் முன்னால் ஒரு சமயம் கற்ற நூலினுடைய பொருளை சிந்தித்து பார்க்கும் பொழுது அந்த நிகழ்ச்சிகளிலே நம்முடைய மனமானது எப்படி சிக்கிக் கொண்டு தவிக்காதோ துடக்கூறாதோ, அதுபோல சிவபெருமானும் இந்த லயம் கோபம் போன்ற அவத்தைகளிலே துடக்கூறுவதில்லை என்று கூறினார். ஆக இவ்வாறு 3 பாடல்களாலே சிவபெருமான் மண்ணின்று மறுவிடும் என்பதை உணர்த்தினார்கள். இனி ஈருமாகி மறுவிடும் என்பதை சொல்வார்கள். ஈருமாகி மறுவிடும், அதாவது சங்கார காரணமே மீள தோற்றுவிப்பான். அப்போ கேட்டார்கள், ஏன் இந்த உலகத்தை மீள தோற்றுவிக்க வேண்டும் என்று சொன்னால், உயிர்களின் ஆணவ மலம் பரிவாகம் அடைய வேண்டும், ஆகையினாலே மீள தோற்றுவிப்பான். அப்போ ஒடுக்காமலே இருந்தால் என்ன என்று சொன்னால், உயிர்கள் இழைப்பாற வேண்டும், ஆகையினாலே ஒடுக்குகின்றான். ஒடுங்கி கிடக்கின்ற இந்த உலக காரியங்கள் எல்லாம் உயிர்களின் வினை தொடர்ச்சிக்கு உரியவை. ஆகவே எஞ்சியுள்ள வெளிப்படங்களை உயிர்கள் நுகரும் பொருட்டு ஒடுங்கி கிடக்கின்ற காரியங்கள் மீளவும் சிவபெருமானே தோற்றுவிக்கப்படும் என்று கூறினார். இவ்வாறு முத்தொழிலை செய்வதனால் அவன் களைத்துப் போக மாட்டானோ என்று கேட்டால், கதிரவன் எவ்வாறு சூரியகாந்த கண்ணிடத்திலிருந்து அக்னியை தோற்றுவிப்பதாலும் தாமரை மலரச் செய்து காப்பதாலும் கலைஞர்களுக்கு இந்த நீரை வற்ற செய்வதாலும் இம்முத்தொழிகளாலும் எவ்வாறு விவாதம் இல்லாமல் இருந்தபடி இருக்கின்றானோ, அதுபோல் சிவபெருமான் இருந்தபடி இருக்க அவன் சன்னதியிலே முத்தொழில்களும் அவனுடைய சக்தி சங்கற்பத்தினாலே நிகழ்கின்றன என்று கூறினார். ஆக இவ்வாறு பௌத்தர் மதம் பற்றி சங்காரகாரனை மீள தோற்றுவிப்பான், அந்த தொழில்களால் விவாதம் அடைய மாட்டான் என்பது நிறுவப்பட்டது. அதன் பிறகுதான் பார்க்க வேண்டியது என்ன சொல்கின்றார்கள் சொன்னால், பௌராணிகர்கள் புராணத்தை பரம பிரமாணமாக கொள்பவர்கள், அதனால் தமக்கென பல கொள்கைகள் உடையவர்கள். அவர்கள் சொல்கின்றார்கள், முத்தொழிலுக்கும் மும்மூர்த்திகளை சொல்லியிருக்க ஒருவனுக்கே மூன்று உயிர்களையும் வரைந்து வைத்தது என்ன என்று சொன்னால், மற்ற இருவரும் அயனும் மாலும் சிவபெருமானுடைய அருளாணை வருகின்றுதான் அந்த தொழில்களை செய்கின்றார்களே ஒழிய, நான்குவன் படைத்தலை செய்வதோ திருமால் காத்தலை செய்வதோ தமதிச்சை வழி அல்ல, சிவபெருமானுடைய ஏவல் வழிதான் என்ற கருத்தை அந்த வாடலை அருமையாக உணர்த்தினார். அதுதான் கீழ்குறிப்புகளை பார்க்க வேண்டும். நல்வினைக்கண் வாழ்நாளில் மாலாய் அயனாகி என்றார் நூலாசிரியர். நல்வினைக்கண் நல்வினைகளை செய்ததனாலே அதன் பயனால் வாழ்நாளின் மாலாய் அயனாகி, மாலாகவும் அயனாகவும் அந்த பதங்களை பெறுகின்றார்கள். யாரே ஆன்மாக்கள் தான், வினைகளை செய்வது ஆன்மாக்கள் தானே, வினைகளை செய்த ஆன்மாக்கள் தான் சிவபெருமான அருளால் அந்த பதவியை பெறுகின்றார்கள். அப்போ அதெல்லாம் பசுத்தானங்கள் தான், அது எந்த ஐயப்பாடும் ஆகையினாலே அந்த ஆன்மாக்கள் வந்து அந்த பதங்களுக்கு ஆசைப்பட்டு அதற்குரிய புண்ணியங்களை எல்லாம் செய்து அந்த பதங்களை பெற்று எம்பெருமான் அருளானையினாலே அவர்கள் செய்து வருகின்றார்கள். சித்தியார் மட்டும் இப்படி சொல்லல, சித்தாந்த சாத்திரம் அப்படித்தான் சொல்லும் அப்படிலாம் சிலர் பேசுவார்கள். அதுக்காக தான் சுவாமிகள் கீழ்குறிப்பு தருகின்றார்கள். வேதம் புராணம் இதிகாசம் முதலியவற்றிற்கும் இதுவே கருத்து. வேதம் புராணம் இதிகாசம் எல்லாம் சொல்லும், தம்மன சிருஷ்டிகர்த்தத்வம் விஷ்ணோதானவ மர்த்தனம் ஸ்வர்காதிபத்தியம் இந்திரசிய சிவபூஜா பலன்னு என்று மகாபாரதத்தில் ஸ்லோகத்தில் எடுத்து காட்டுகின்றார். பிரம்மாவானவர் சிருஷ்டி தொழிலை செய்வதும் விஷ்ணுவானவர் அசுரர்களையெல்லாம் சங்காரம் செய்து நல்லோர்களை காத்து வருதலும் இந்திரன் ஸ்வர்க்கத்திற்கு அறிவுரையாக இருத்தலும் அவரவர் செய்த சிவபூஜையின் பலன் என்று மகாபாரதம் குறிப்பிடுகின்றது. ஆகையினாலே வேத புராண இதிகாசங்களுக்கும் இதுவே கருத்து. இந்த கருத்துக்களை எல்லாம் விரிவாக எதிரே சொல்கின்றார்கள் என்று சொன்னால், சதுர்வேத தாத்பரிய சங்கிரகம் போன்ற நூல்களுக்காங்க. சதுர்வேதம் என்றால் நாள் வேதம், தாத்பரியம் என்றால் அதன் உட்பொருள், சங்கிரகம் என்றால் சுருக்கம். ஆகவே சதுர்வேத தாத்பரிய சங்கிரகம், நால்வேத உட்பொருள் சுருக்கம் என்று கூறலாம். அது ஹரதத்த சிவாச்சாரிய சுவாமிகள் வடமொழியிலே அருளி செய்தது. நம்முடைய ஆதினத்து மகாவித்த சிரோமணியாக விளங்கிய சபாதிநாதர்கள் தமிழிலே அதே பெயரில் மொழிபெயர்த்துள்ளார். ஆதின வெளியீடாக மறந்துள்ளது. வரைந்து வரைத்தன வலித்தது, அதாவது வரைந்துன்னு இருக்கணும் பாடல்ல, அது வரைத்துன்னு இருக்கு. இரண்டாம் அடி கருத்து இல்லையா, வரைத்து ஒருவனுக்கே ஆக்கி, இரண்டாம் அடி கருத்து வரைந்து ஒருவனுக்கே ஆக்கி. முத்தொழில்களும் மூவருக்கு சொல்லியிருக்கும் போது நீங்க ஒருவனுக்கே வந்து அதை உரித்தாக்குறீங்களே அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துல சொன்னது குறைத்த அப்படின்னு இருக்கணும், அது குறைத்துன்னு இருக்கு பாடல்ல நான்காம் அடியில். குறைத்த அதிகார சக்தின்னு சேர்த்து எழுதுனால்தான் அவர் இருக்கு, குறைத்த அதிகார சக்தின்னு இருக்கணும். எனவே குறைத்த அதிகார சக்தி என்று உள்ளது. எனவே குறைத்த என்னும் பெயரச்சத்து அகரம் அங்கு விகாரத்தால் சொக்கது பாடல்ல இல்லை, அது சொக்கு நிற்கின்றது. ஆகவே குறைத்த அதிகார சக்தி என்று கொள்ளது. குறைத்த என்றால் உயர்ந்த, குறைத்தல் உயர்தல். சிவபெருமானுடைய உயர்ந்த அதிகார சக்தி அயனிடத்தும் நாளிடத்தும் தங்கியிருந்து அவர்களை தத்தம் தொழிலே இயற்ற செய்கின்றது. அடுத்த வாழ்க்கையை சொல்கின்றார், இறுதியான் காலந்தண்ணீர் ஒருவனே. இதுவும் பௌராணிகருக்கு சொன்னதுதான். தலைமையெல்லாம் சிவபெருமானுக்கு ஏன் சொல்கின்றோம், இறுதியான் காலந்தண்ணீர் ஒருவனே, இருவரும் தம் உறுதியில் நின்றாரெனின் இறுதிதான் உண்டாகாதா, அறுதியில் அரணே எல்லாம் அளித்தனார் அவனால் இன்னும் பெருந்து நாம் ஆக்க நோக்கம் பேர் அதிகரணத்தாரே என்று சொன்னார். இறுதியாம் காலந்தண்ணீர் என்றால் சங்கார காலத்தில் உலகங்கள் எல்லாம் ஒடுக்கப்படும் வேளையிலே, அந்த சங்கார காலத்திலே இருவரும் தம் உறுதியில் நின்றார் எண்ணி, அதாவது அயனும் திருமாலும் அவர்கள் இருவரும் ஒடுங்காமல் தம் ஆற்றலோடு நிலைத்து நின்றார்கள் என்று சொன்னால், இறுதிதான் உண்டாகாதான், உலகமே என்ன செய்யாது ஒடுங்காது, உலகம் ஒடுங்கியதென்றால் சிவபெருமானை தவிர எல்லாரும் ஒடுங்கியிருந்தார்கள் என்று பொருள். இல்லை, இவர்கள் ரெண்டு பேரும் ஒடுங்க மாட்டார்கள், அயனும் மாலும் ஒடுங்க மாட்டார்கள்னா அப்ப உலகம் ஒடுங்கவில்லைங்க. ஏன்னா அயனுடைய உலகம் ஒடுங்கி அப்புறம் மாலுடைய உலகம் ஒடுங்கணும், அதற்கு மேல ஏராளமான உலகங்கள் இருக்கின்றன. இந்த கீழ் உலகங்களே ஒடுங்கல அப்படின்னா மேல் உலகங்கள் எப்படி ஒடுங்கும்? ஆகவே அயனும் மாலும் ஒடுங்கினால் வேற ஒன்றும் இல்லை, பிரகிருதி தத்துவம் வரை உள்ள உலகங்கள் ஒடுங்குகின்றன. அதற்கு மேல வித்யாதத்துவன் உலகங்கள் சுத்த தத்துவ உலகங்கள் எவ்வளவு இருக்கின்றது, அதனால் அவர்களுக்கு தெரியாது. பௌராணிகள் அதான் சொல்கின்றார், ஏன் அயனும் மாலும் சங்கார காலத்தில் ஒடுங்கவில்லை என்றால் இந்த உலகத்துக்கு சங்காரமே வரலைன்னு அர்த்தம்ப்பா அப்படின்னு சொல்ற. அப்ப யாரு ஒடுங்காம இருக்கின்றார்? அருவியில் அரணே, அருவி அதாவது அந்த ஒடுக்கம் இல்லாத அரணே, ஒடுக்கம் இல்லாத அரணே எல்லாம் அழித்தலார். அவன் தான் எல்லா உலகங்களையும் முழுவதும் ஒடுக்குகின்றான். ஒடுக்கும் போது சிலவற்றை மட்டும் விட்டுட்டு மற்றவற்றை ஒடுக்க மாட்டான். இல்லையா, தனக்கு அழிவில்லாத சிவபெருமானே எல்லா உலகங்களையும் ஒடுக்குகின்றான். ஆகையால் சங்கார காலத்தில் நடைபெற்று இருப்பவன் இந்த இருவரும் அல்ல, அவன் ஒருவனே சொல்லி அதான் ஒருவனே என்று வருகின்றது. அவன் ஒருவனே எஞ்சிருப்பான். பேரதிகரணத்தாலே, பேரதிகரணம் என்ன சொல்றாங்க, பெரியதோர் ஆதாரம், ஒடுங்கிய உலகங்களுக்கெல்லாம் பெரியதோர் ஆதாரமாக சிவபெருமானே விளங்குவதால் இன்னும் ஆக்க நோக்கம் அவனால் நாம் பெறுவோம். ஆக்க நோக்கம் அதாவது ஒடுங்கிய உலகத்தை மீளவும் தோற்றுவித்தல் அவனாலதான் முடியும். ஏன்னா எல்லா உலகமும் ஒடுங்கிய பிறகு ஒடுங்காமல் நிலை பெறுவோர் யார்? அப்படி நிலை பெறுவோம் தானே மீளவும் தோற்றுவிக்க முடியும். சிவபெருமான் ஒருவனே உலகமெல்லாம் ஒடுங்கிய பிறகும் தான் மட்டும் ஒடுங்காமல் நிலை பெறுகிறான். ஆகவே அவன் தான் மீள தோற்றுவிப்பான். ஒடுங்கிய உலகங்களுக்கெல்லாம் அவன் தான் பெரியதோர் ஆதாரம். ஏன்னா மாயையில தான் உலகம் தான் ஒடுங்குது. அப்ப மாயையும் உலகத்துக்கு ஒரு ஆதாரம் தானே. ஆனா அந்த மாயைக்கும் ஆதாரமாக சுவாமி இருப்பதனாலே பெரியதோர் ஆதாரம் சொன்னார். அதான் பேரதிகரணம். அதிகரணம்னா ஆதாரம்னு ஒரு பொருள் இருக்கிறதா, பேரதிகரணம்னா பெரியதோர் ஆதாரம். இப்ப சொன்னார்கள் கொடிப்புறையிலே சுவாமிகள் சொல்கின்றார்கள், சங்கார காலத்தில் ஏன இருவரும் தத்தம் ஆற்றலோடு நிலை பெறுவராயும், தத்தம் ஆற்றலோடு நிலை பெறுவாராயும் உலகம் சங்காரமாதல் இன்மையான். உலகம் அப்ப என்ன செய்யாது, அழியவே செய்யாது. இவர் இருந்தா இவரோட குணங்கள் எல்லாம் இருக்கும், அவர் இருந்தா அவருக்குள்ள குணங்கள் எல்லாம் இருக்கும். அப்ப குணங்கள்லாம் இருந்ததுன்னா எப்படி சங்காராகும்? எனவே சங்காரமாதல் இன்மையான். அக்காலத்து அவர் இருவரும் உலர் அல்லர் என்பது பெற்றார். அக்காலத்து அந்த சங்கார காலத்திலே அயனும் ஆளும் உலர் அல்லர் அவர்கள் இருப்பதில்லை. அதான் கலித்தொகை அருமையா சொல்லுவான், நீ வந்து நடனம் ஆடும் பொழுது அதற்கு உரிய அந்த கால நயங்களை எல்லாம் அன்னை தான் எடுத்துக் கொடுப்பார். சங்கார காலத்திலே ஊழிப்பெருங்கூத்து ஆடும் பொழுது அன்னை தான் அந்த காலக்கட்டுகளை எல்லாம் எடுத்துக் கொடுப்பார். ஏன் அப்படின்னா வேற யார் அங்கே இருப்பாங்க? உலகம் எல்லாம் ஒடுங்கிவிட்டது, வேறு யார் அங்கே இருப்பார்கள் என்று உங்களிடையே கேட்டீங்க. சுவாமியும் அம்மைங்கிறவரை யாரும் இருப்பது, அம்மைங்கிறது அவர் தான். அதனால அவரே தானும் தையலுமா இது ஊழிப்பட்டு இருக்கின்றார் என்று சொல்லி அந்த ஊழிக் காலத்திலே வேறையவரும் இருக்க மாட்டார்கள் என்பதை அந்த தலித்தொகை கடவுள் வாழ்க்கை பாடலுக்கு நச்சினார்கிருவனுடைய உரையிலே சிறப்பாக காட்டுகின்றார் சொன்னார். அல்லதுவும் சங்கார கடவுள் எனப்படுவோம் சிலவற்றை ஒழித்து சங்காரிப்பானல்ல. சங்கார கடவுள்னு பேர் வருதான, சில உலகங்களை மட்டும் விட்டுட்டு சங்கரிப்பானா? சங்கரிப்பான் அல்ல. அப்பற்றியனாகிய சங்கார கடவுளை வேறு சங்காரிப்பார் இல்லையாக, அப்பற்றியனாகிய அந்த தன்மையுடைய சங்கார கடவுளை வேறு சங்கரிப்பார் இல்லையாகலாம். அவனை சங்காரம் செய்வதற்கு வேற எவரும் கிடையாது. அதான் அருவியில் அரணே, அழிவில்லாத அரண் என்று சொன்னார். முழுவதும் சங்கரித்த வழி அவன் ஒருவனையே எஞ்சி நிற்கும். சங்கரித்தல் சங்கரித்தல்னா அழித்தல், முழுவதும் சங்கரித்த வழி உலகத்தை முழுவதுமாக அழித்த போது அவன் ஒருவனே எஞ்சிநிற்றல் பெறப்படுதலான. சுவாமி ஒருவர் தான் எஞ்சி நிற்கின்றான், மற்ற எல்லாம் ஒடுங்கிவிட்டன. ஒடுங்கிய உலகத்தை மீளத் தோற்றுவதற்கும் நிறுத்துவதற்கும் அவனே உரியன் என்பது தானே பொருள். உலகம்தான் ஒடுங்கிய பிறகு தான் ஒடுங்காமல் இருப்பவன் யார்? வான் கட்டும் ஆர்தம் வாய்ந்து அடல் நீர் மண்கடினும் தான் கட்டலின்றி சரிப்பறியா தன்மையன். இது திருவாசகம் சொல்கின்றதே, இந்த உலகமெல்லாம் ஒடுங்கிய பிறகு எவனொருவன் ஒடுங்காமல் நிலைவுகின்றானோ அவன் தானே இந்த உலகத்தை மீள தோற்றுவிக்க முடியும். ஆகவே ஈருமாகியே மறுவிக்கிடும் என்ற கருத்து. இந்த நாட்டில் சங்காரகாரனே மீளவும் உலகத்தை தோற்றுவிப்பான். அப்ப நிலைநிறுத்துவதும் அவன் தான். ஏன்னா மும்மூர்த்திகள் சொன்னார்கள், அதுக்குதான் சொல்றாங்க. ஒடுங்கிய பிறகு நீ சொல்ற மற்ற மூர்த்திகளும் எல்லாரும் சேர்ந்தே ஒடுங்கிடுதான். ஆகவே இதை மறுபடி தோற்றுவித்து அப்புறம் அந்த அடுத்த ஆன்மாக்களை அந்த பதவிகளை வந்து புண்ணியத்துக்கு தக்கபடி அமர்த்தி அந்த ஆன்மாக்களை ஏறி அவன் தான் செய்கின்றான். சுதந்திரமாக செய்வது அவன் ஒருவன் தான். அறுதியில் அரண் என்னும் பெயரடையானும் ஓர் ஏதுக்குரியவன், அழிவில்லாத அரண் சொன்னதுனால அப்ப அவன் தான் முதல்வனா இருக்க முடியும் என்று அந்த காரணத்தை அடைமொழியிலே வைத்து சொல்லியிருக்கின்றார். அதான் பெயர் அடையினாலும் ஒரு ஏதுக்குரியவன். ஏது என்பது காரணம். என்ன காரணம் அப்படின்னா முதல்வனாக இருக்கக்கூடியது காரணம். அழிவில்லாதவன் எனவே அவன் முதல்வனாக இருக்க தகுந்தவன். இன்னும் அப்படின்னு ஒரு பாடல்ல இன்னும்னா மீளவும், இன்னும் பெரிதும் நான் ஆக்கம் மீளவும் அந்த உலகத்தை தோற்றுவித்தல் அந்த சிவபெருமானால் தான் முடியும் அப்படின்னா. ஆதாரம் அதிகரணம் என்பன ஒருவரு கிளவி. அது அதிகரணம்னு பாடல் வந்தது இல்லையா, பேர் அதிகரணம்னு வந்தது. அதிகரணம்னா ஆதாரம்னு அர்த்தமா, ரெண்டும் ஒரே பொருள் தரக்கூடிய சொற்கள் தான். பேரதிகரணம்னு சொன்னாலே அதிகம், பேரதிகரணம் என விசேடித்தால் முதற் காரணமும் அதிகரணமாதல் உண்மையும். முதற்காரணம் ஆதியும் ஒரு ஆதாரம் தான், அதுக்கும் ஆதாரமா இருக்கிற சாமி அப்படின்னாலே பேரதிகரணம்னு விசேடித்தார். இவை இரண்டு செய்தாலும் பௌராணிகர் மதம் பற்றி நிகழும் கடாவை முறையே ஆகம அளவை பற்றியும் பொருந்துமாறு பற்றியும் பரிகரித்து மேலது வலியுறுத்தப்பட்டது. ரெண்டு பாடலாம், போன பாடலும் இந்த பாடலும் பௌராணிகர் சொல்றான். அதெல்லாம் இந்த படைப்பிற்கு நான்முகன் வேண்டும், காப்பதற்கு திருமாலும் சிவருமான அதை செய்கிறார் அப்படி அப்படின்னு என்ன சொன்னார், அவர்கள் செய்வது சிவருமான் ஏவல் வழி என்று அப்படின்னு சொல்லி முந்தைய பாடல சொல்லி. இந்த பாடலே என்ன சொல்கின்றார் என்றால், முந்தைய பாடலே அதை எப்படி சொன்னார் என்றால், நீ வேதங்களை பார், ஆகமங்களை பார், சிவபெருமான் வழி நின்றுதான் அவர்கள் தத்தம் தொழிலை செய்கின்றார்கள் அப்படின்னு ஆகமளவை காட்டி சொன்னார் போன பாடல். இந்த பாடலை என்ன சொல்றார், பொருந்துமாறு பெற்று. அப்பா உலகம்லாம் ஒடுங்கிற பிறகு யார் நிறைவேற முடியும், யார் ஒடுக்கிறானோ அவன் தான் நிறைவேற முடியும். அப்ப அவன் தான் ஒடுக்கிறவன்னா மீள தோற்றுவிக்க முடியும் என்று சொல்லி பொருந்துமாறு பற்றி தக்க காரண காரியங்களோடு கருதலவை பற்றி சொன்னார். இதனாலே பாஞ்சராத்திரி மதம் இரண்யகற்ப மதங்களையும் பரிகரித்தவாறும் ஆயிற்று. பாஞ்சராத்திரி மதம் என்னவென்றால் திருமாலே வந்து எல்லாத்துக்கும் கர்த்தா, அவனே முழுவதற் கடவுள் சொல்வது. வைணவ மதம் இரண்யகற்ப மதம் என்னவென்றால் நான்முகனே என்று முழுவதற் கடவுள் சொல்வது. அந்த கொள்கைகள் இங்கே பரிகரிக்கப்பட்டன, பரிகரிக்கப்படுதல், விளக்கப்படுதல், நீக்கப்படுதல். அவர்களெல்லாம் உலகம் ஒடுங்கும் பொழுது தாமும் ஒடுங்கிவிடுவர். அதான் வந்து வேத புராணம் இதிகாசம் தான் இதான் கருத்து போன பாடலை சொன்னார். ஆகம அளவை சொல்றது இந்த பாடல் பொருந்துமாறு விட்டு சொன்னார். ஒடுங்க யார் ஒடுக்கிறானோ வந்து நடைபெற முடியும். ஆகவே அடுத்த பாடலே சொல்கிறார். அந்த ஒரு கேள்வி கேட்கிறான், என்ன கேள்வி கேட்கிறான்னா, விகாரம் அடைய மாட்டான் அதெல்லாம் விளக்கியாச்சு, நல்லா ரெண்டு பாடல்கள் எடுத்து விளக்கியாச்சு. ஆகவே அடுத்த அதை கேட்கலாம், சரி சிவருமான தான் ஐயா தொழில்களை தான் செய்யலாம், அவர் தான் வந்து படைத்தனையும் அவர் தான் செய்யலாம், அடித்தல் மட்டும் நல்லா நிலைநாட்டி விட்டீர்கள். எவன் வந்து முற்றளிப்பு தொழிலை செய்கின்றானோ, முழுவதையும் ஒடுக்குகின்றானோ, அவன் தாயா மற்ற தொழில்களையும் செய்ய முடியும் என்பதை நன்றாக நிலைநாட்டி விட்டீர்கள். ஏன்னா எல்லா உலகத்தையும் ஒடுக்கிய பிறகு அவன் ஒருவனே வந்து ஆற்றலோடு நிலைபெறுகிறான், மற்ற எல்லாரும் உலகங்களோடு சேர்ந்து ஒடுங்கி விடுகிறான். அப்ப மீள தோற்றுவித்து அவன் ஒரு நாளாக முடியும். அப்ப அந்த உலகம் வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒடுக்காம இருக்கிறான்னா, அதுவும் அவன் தான் இந்த உலகத்தை காப்பதும். ஏன்னா அவன் ஒடுக்க தொடங்கிட்டா யாரு போய் காக்க முடியும். அப்ப அவன் விட்டு வச்சிருக்கிறதுனாலதான் எல்லாவற்றையும் அழிக்க வல்லவன். அவன் விட்டு வச்சிருக்கிறதுனாலதான் உலகம் காக்கப்படுகின்றதுன்னு அர்த்தம் ஆயிட்டு பாத்தீங்க. அவன் ஒடுக்க புறப்பட்டான் ஒண்ணும் செய்ய முடியாது யாரு. ஆகவே காத்தவன் அவன் தான் செய்கிறான். அதே திருமாலின் வாயிலாக செய்கிறான். படைத்தலை வந்து முதல்ல தான் வந்து சுத்த ஊடகங்களை எல்லாம் நேரடியாக தானே படைத்து விட்டு மற்றவற்றை வந்து அந்தந்த அதிபதிகளை கொண்டு படைக்கின்றான். அப்ப நம்ம நம்மளுடைய கீருலகங்களை நான்குவனை கொண்டு படைக்கின்றான் என்றெல்லாம் நான் தெரிந்து கொண்டோம். அப்ப உண்மையிலே சுதந்திரமாக தலைவனாக இருந்து முத்தொழிகளும் சொல்லி அவன் முத்தொழிலையும் இங்கதான் வந்து ஐந்து ஒளிதான் விரும்பி சொல்ல போறான். அடுத்த பாடல் இந்த பாடலை என்ன கேட்கிறான்னா, அப்ப ஒடுக்கத்தை செய்பவன் தான் படைத்தலையும் செய்கிறான், காத்தலையும் செய்கிறான். நல்லா இருக்கான் விளையாட்டு விஷயம். இப்ப என்ன கேள்வினா, ஏன் இவற்றை எல்லாம் செய்கின்றான், இதற்கு காரணம் என்ன? சொன்ன இத்தொழில்கள் என்ன காரணம் தோற்ற எண்ணில் முன்னவன் விளையாட்டென்று மொழி தருவான். உயிர்க்கு மன்னிய புத்தி முத்தி வழங்கவும் அருளால் முன்னே துண்ணிய மலங்கள் எல்லாம் துடைப்பதும் சொல்லலாமே. நம்முடைய சாப்பாடு குருமூர்த்திகள் தான் அங்க வந்து அதெல்லாம் பதத்தெல்லாம் அருமையா பிரிச்சு போட்டு காட்டியிருக்காங்க. ஆமா, அப்பதான் அந்த பாடல் விளங்கணும் சொல்றாரு. முன்னவன் இரண்டாம் அடியில் முதல்ல இருக்கு. முன்னவன் அப்படின்னா யாரு? முதல்வன் சங்கார கடவுள். சொன்ன இத்தொழில் இங்கனம் கூடி போந்த இந்த தொழில்கள், அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல், இந்த தொழில்களை தோற்ற காரணம் என்ன என்று தோற்ற செய்வதற்கு காரணம் என்ன? அப்ப எப்படி கூட்டிருக்காங்க, முன்னவன் சொன்ன இத்தொழில்கள் தோற்ற என்ன காரணம் என்னில்? முன்னவனாகிய சிவபெருமான் மேற்சொன்ன அந்த படைத்தல் முதலிய தொழில்களை எல்லாம் செய்வேற்றுவதற்கு இயற்றுவதற்கு என்ன காரணம் என்னில் என்று கேட்பாயானால், விளையாட்டென்று மொழிதலுமா? நூல்களை பார்த்தால் விளையாட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. உதாரணம், காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி சிவம்பாள் சொல்லியிருக்காரு. காத்தல் படைத்தல் கறந்துன்னா அழித்தும், விளையாடி விளையாட்டுன்னு திருவாக்கியம் சொல்கிறது. என்பது முதலிய திருவாக்குகள் பற்றி அத்தொழிலுக்கு காரணம் விளையாட்டு என்றாலுமா, சாமி விளையாடணும்னு நினைக்கின்றார் அதுதான் காரணம் என்றும் சொல்லலாம். ஆனால் நம்முடைய உட்பொருள் என்ன சொல்கின்றார்கள், ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உயிர்ந்தொழிந்தோம் என்பது முதலிய திருவாக்குகள் பற்றி, விளையாட்டென்றது ஐங்கலப்பாரஞ்சு மக்கள் சாத்தனுக்கு விளையாட்டு என்பது போல அத்துணை எளிதில் செய்யப்படுவதை நோக்கியே ஆகலின் அக்கருத்தும் உயிர்களுக்கு பெத்த காலத்து பொருந்திய சொற்காதி போகமும் பதமுத்திகளும் முத்தி காலத்து செறிந்த மும்மலங்களும் அருளால் ஈப்புதலாகிய வீடு பேரும் கொடுத்த பெயர் தருவான். யா விளையாட்டுன்னு சொல்றீங்களே, நாம வந்து எவ்வளவோ துன்பங்களுக்கு உள்ளாங்கமே, எத்தனையோ உயிர்கள் இறப்பு இறப்புன்னு சுழன்று வருகின்றனவே கிளவி கடனுக்குள்ள. இப்படிதான் உயிர்களை போட்டு சுழல வைப்பதும் விளையாட்டான்னு அப்படி நினைச்சிடக்கூடாது. விளையாட்டுன்னு சொன்ன நோக்கம் என்னவென்றால், ஒரு பெரிய பாரம் பெரிய வெயிட்டு, அதை தாத்தங்கிறவன் என்ன பண்ணிட்டான், ரொம்ப எளிதா தூக்கிட்டான். அப்ப என் சொல்ல விளையாட்டா தூக்கிட்டான் ஐயா அப்படின்னு சொல்றேன் இல்லையா. அப்ப விளையாட்டுன்னு எதனால சொல்றான், எளிதில் செய்யப்படுதல் நோக்கி. பெருந்தொழில்கள் இந்த முத்தொழில்களும் இதை அவன் எளிதாக செய்கின்றான், அது பற்றியே விளையாட்டுடைய வேறு பயன் இல்லாம செய்யல. அதன் பயன் அதான் அந்த திருவம்பாவே சொன்னது, விளையாட்டுன்னு சொல்ற திருவம்பாவே சொல்லுது பாருங்க, ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டு. விளையாட்டுக்கு அடைய பார்த்தீங்களா, ஆட்கொண்டு அருளும் விளையாட்டு. நீ விளையாட்டா செய்யற எளிதா செய்த அதன் மூலமா எங்களை ஆட்கொள்கின்றார். பிணிப்பிலே வருந்தி கிடக்கின்ற மும்மல பிணிப்பிலே வருந்தி கிடக்கின்ற ஆட்கொள்கின்றார். ஆமா, ஆகவே அந்த ஆட்கொண்டர்களும் விளையாட்டு அது. அதுல நாங்கள்லாம் எப்படி எப்படிலாம் உயிரோமோ, நாலோகம் சாமீபம்னு உயிரும் வகையெல்லாம் உயிர்ந்து சாதித்த பேச்சினை இந்த பரமுத்தியினை அடைந்தோ என்று சொல்லி அவர்கள் சொல்கின்றார்களே, அதை நான் எண்ணி பார்த்தேன். ஆகவே பயன் என்னவென்றால், பெத்த காலத்திலும் பயன் இருக்கு. பெத்த காலத்தை என்ன பயன் கொடுக்கின்றான், புண்ணியங்களுக்கு உண்டான இன்பங்களை கொடுக்கின்றான், சொத்த பதங்களை நான் கொடுக்கின்றான், மேலும் பல பல முத்திகள் சாதகம் போன்ற பல முத்திகளை நான் கொடுக்கின்றான். முத்தி காலத்திலே மும்மலங்களை நீக்கி வீடு பேரே அறிவிடுகின்றான். ஆகவே அந்த பயன்களை எல்லாம் அருளும் பொருட்டுத்தான் அவன் இந்த தொழில்களை செய்கின்றானே ஒழிய, அது விளையாட்டு என்பது பற்றி ஏதோ வீண்தொழில் என்று எண்ணிவிடக்கூடாது. எளிதில் அவன் செய்கின்றான் என்பது பற்றியே விளையாட்டு என்று கொடுக்கும். சங்காரக்கடவுள் இங்கனம் கூறி போந்த தோற்றம் முதலிய தொழில்களை செய்தற்கு காரணம் யாது எனில், காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி என்பது முதலிய திருவாக்குகள் பற்றி ஒரு சாரார் அத்தொழிற்கு காரணம் விளையாடக் கருத்தென்பர், ஒரு சாரார் ஐயா நீ ஆட்கொண்டர்களும் விளையாட்டின் உய்வாக உயிர் வகையெல்லாம் உயிர்ந்தொழிந்தோம். முதல்ல உள்ளவங்க வந்து ஏதோ மேம்போக்கா பார்த்து விளையாட்டுந்தாங்க, இரண்டாவது உள்ளவர்கள் அந்த திருவம்பாவே நல்லா படிச்சு சொல்றாங்க. ஐயா நீ ஆட்கொண்டர்களும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உயிர்ந்தொழிந்தோம் என்பது முதலிய திருவாக்குகள் பற்றி, விளையாட்டென்றது ஐங்கலப்பாரஞ்சு மக்கள் சாத்தனுக்கு விளையாட்டு என்பது போல அத்துணை எளிதில் செய்யப்படுவதை நோக்கியே அகலின் அக்கருத்தும் விளையாட்டு என்று சொன்ன கருத்தும் என்ன பொருள் பெறுகிறது, உயிர்களுக்கு பெத்த காலத்து சொர்க்காதி போகமும், சொர்க்காதினா சொர்க்கம் முதலிய போகமும் மதமுத்திகளும் முத்திக்காலத்து வீடு வேதம் கொடுத்த வயத்தது என்பார். அவ்விரண்டும் தம்முள் முரணாமையான் விளையாட்டுன்னு சொன்னதும் வந்து என்ன செய்யல முரண்படலை. உயிர்களுக்கு வந்து போகங்களையும் வீடு வேதையும் கொடுப்பதுதான் முதல்வன் ஐந்தொழி செய்வதன் காரணம் அப்படின்னு சொன்னதும் சரிதான். அவன் விளையாடுதான்னு சொல்றதும் சரிதான், ஏன்னா பொருளால் முரண்படலை. விளையாடுறான்னு சொன்னவங்க வீண்தொழிங்கிற பொருளை சொல்லலையே, எளிதாக அந்த ஐந்தொழிலை செய்கிறான் என்பது பற்றி தானே சொன்னார்கள். எனவே அவ் இரண்டும் தமிழ் முரணாமையான், ரெண்டுமே மணிவாசவ பெருமான் சொன்னதல்லவா. ஆகவே அவ் இரண்டும் தமிழ் முரணாமையான், உயிர்கள் மேற் சென்ற கருணையே ஆண்டைக்குத்தான். என்ன மேலும் ஒரு கேள்வி வரும், விளையாட்டா செய்யறான் எளிதாக செய்யறான் சரி, அப்ப என்ன நோக்கத்துக்காக அப்படி எளிதாக செய்யறான், உயிர்களுக்கு போகங்கள் கொடுக்கவும் பக்குவம் வந்தவுடன் வீடு வேறு கொடுக்கவும் தான். அப்படின்னா ஏன் உயிர்களுக்கு அப்படி கொடுக்கணும்னு நினைக்கின்றான் அப்படின்னு அடுத்தால ஒரு கேள்வி வரும்யா. உயிர்கள் மேல் அவன் வைத்திருக்கின்ற அந்த கருணை தான் முடிவான விடை அதான் இருக்கும். ஆகவே உயிர்கள் மேல் சென்ற கருணையே ஆண்டைக்கு காரணம் முடிக்கும் போது அப்படி அந்த உண்மையான அந்த காரணத்தை வந்து அப்படியே படிப்படியாக கொண்டு வந்து முடிக்கிறான். விளையாட்டுன்னு நூல்களை சொல்லியிருக்காங்க ஐயா, அதுக்காக ஏதோ விளையாடணும்னு ஆசைப்பட்டு செய்வேன். எளிதாக செய்கின்றான் ஐந்துடிகளையும் அது பற்றி விளையாட்டுகின்றார்கள்.